ஓம் சாந்தி. மார்ச் 1, 2026. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல். தேதி மார்ச் 9, 2009. இறைவனின் சகவாசத்தால் நிறமூட்டப்பட்டு ஒன்றிணைந்த ரூபத்துடன் உண்மையான ஹோலியை கொண்டாடுங்கள். இன்று அதி புனிதமான தந்தை தனது புனிதமான குழந்தைகளுடன் ஹோலியை கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் புனிதமான குழந்தைகள். நீங்கள் அனைவரும் ஹோலியை கொண்டாடவே வந்துள்ளீர்கள். நீங்கள் புனிதமானவர்கள் ஆகுவதற்காக புனித ஆத்மாக்களான நீங்கள் எந்த நிறத்தால் நிறமூட்டப்படுகின்றீர்கள் என சிந்தித்து பாருங்கள். பல நிறங்கள் உள்ளன, ஆனால் நீங்கள் எந்த நிறத்தால் நிறமூட்டப்பட்டுள்ளீர்கள்? உங்களை புனிதமாக்கிய அதி மேன்மையான நிறம் என்ன? அனைத்திலும் மகத்தான நிறம் இறை சகவாசம் என்ற நிறமாகும். நீங்கள் இறை சகவாசம் என்ற நிறத்தால் நிறமூட்டப்படுவதன் மூலம் இலகுவாக புனிதமாகினவர்கள் ஆகியுள்ளீர்கள். ஏனென்றால் இறை நிறமே அழியாத சகவாசத்தின் நிறமாகும். மற்ற நிறங்கள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, ஆனால் இறை சகவாசம் என்ற நிறத்தால் நிறமூட்டப்படுவதன் மூலம் நீங்கள் இலகுவாக புனிதமானவர்கள், அதாவது தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள். ஆத்மாக்களான உங்களின் நிறம் தூய்மை அற்றதிலிருந்து தூய்மையாகியுள்ளது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் இறைவனை உங்களின் சகப்பாடி ஆக்கியுள்ளீர்கள். நீங்கள் அவரின் சகவாசத்தை தேடினீர்கள். இவ்வாறே நீங்கள் ஒன்றிணைந்தவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் இந்த ஒன்றிணைந்த ரூபத்தை விரும்புகின்றீர்கள் அல்லவா? இந்த ஒன்றிணைந்த ரூபத்தை ஒருபொழுதும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு இந்த அனுபவம் உள்ளதல்லவா? நீங்கள் சதா ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள் அல்லவா? தனியே அல்ல. மாயை உங்களை தனிமைப்படுத்த முயற்சி செய்வாள். ஆனால் சதா ஒன்றிணைந்து இருப்பவர்களால் ஒரு பொழுதும் பிரிந்திருக்க முடியாது. மாயை உங்களை தனிமைப்படுத்துகின்றாள், பின்னர் உங்களின் பழைய சமஸ்காரங்களை வெளிப்படச் செய்கின்றாள். பின்னர் பழைய சமஸ்காரங்கள் வெளிப்பட்டதும் தூய சமஸ்காரங்கள் அமிழ்ந்து போகின்றன. கவனக்குறைவும் சோம்பேறித்தனமுமே பழைய சமஸ்காரங்கள் ஆகும். இவை பல்வேறு ரூபங்களில் வெளிப்படும் பொழுது ஒன்றிணைந்த ரூபம் பிரிந்து போகிறது. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் சதா ஒன்றிணைந்திருக்கின்றீர்களா அல்லது பிரிந்து போகின்றீர்களா என உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். மாயையின் பல்வகை ரூபங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவள் கெட்டித்தனமாக உங்களை தனது நிறத்தால் நிறமூட்டுகின்றாள். பிரிந்திருப்பது என்றால் மாயையின் நிறத்தால் நிறமூட்டப்படுவதாகும். கவனக்குறைவு மற்றும் சோம்பேறித்தனத்தின் இந்த விஷயங்கள் பல்வகை வடிவங்களில் வருகின்றன. ராவணனின் பொக்கிஷங்களான உங்களின் கவனக்குறைவு மற்றும் சோம்பேறித்தனத்தின் மூலமாக மாயை உங்களை தன்னை நோக்கி ஈர்த்து கொள்கின்றாள். அவை தந்தையின் பொக்கிஷங்கள் அல்ல, ஆனால் குழந்தைகள் ராவணனின் பொக்கிஷங்களை மிகுந்த போதையுடன் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். நான் அதை விரும்பவில்லை, ஆனாலும் அதுதான் எனது சமஸ்காரம். இவை தமது சமஸ்காரங்கள் என அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இவை இறை சமஸ்காரங்களா அல்லது அவை ராவணனின் சமஸ்காரங்களா? இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அவை உங்களின் சமஸ்காரங்கள் என்று கூறுவது சரியாகுமா? அவற்றை உங்களுடையவை ஆக்குவது மாயையின் கெட்டிக்காரத்தனம். தந்தையின் பொக்கிஷங்கள் அழகானவையா அல்லது ராவணனின் பொக்கிஷங்கள் அழகானவையா? பொதுவான முறையில் தங்களை விடுவிப்பதற்காக சில குழந்தைகள் எனது சமஸ்காரங்கள் அப்படிப்பட்டவை, நான் அதை செய்ய விரும்பவில்லை என கூறுகிறார்கள். அவை என்னுடையவையா என சிந்தித்து பாருங்கள். ராவணனின் பொக்கிஷங்களை உங்களுடையவை ஆக்கிக் கொள்வதன் மூலம் உங்களின் சமஸ்காரங்களும் படிப்படியாக முடிவடைகின்றன என தந்தை கூறுகின்றார். இறை சகவாசத்தின் நிறம் மங்க ஆரம்பிக்கிறது, மாயையின் நிறம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எனவே தொடர்ந்து முன்னேறும் பொழுது நீங்கள் என்ன நிறத்தால் நிறமூட்டப்பட்டுள்ளீர்கள் என உங்களையே சோதித்து பாருங்கள். ஹோலியில் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் முதலில் பழுதடைந்தவற்றை எரிக்கின்றார்கள், பின்னர் ஒருவருக்கொருவர் நிறத்தை பூசுகிறார்கள். அவர்கள் கொண்டாடுகிறார்கள். பாப் தாதா தனது சகவாசம் என்னும் நிறத்தால் உங்களை நிறமூட்டி உள்ளார். அத்துடன் கூடவே அவர் தொடர்ந்து இந்த ஞானம், சக்திகள், நற்குணங்கள் என்ற நிறங்களால் உங்களை நிறமூட்டுகின்றார். எனவே நீங்கள் அனைவரும் இந்த ஆன்மீக நிறத்தால் நிறமூட்டப்பட்டுள்ளீர்கள் அல்லவா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் ஆன்மீக நிறத்தால் நிறமூட்டப்பட்டுள்ளீர்கள். அது ஒருபொழுதும் மங்காது அல்லவா? இந்த அழியாத ஆன்மீக நிறத்தால் நிறமூட்டப்பட்டவர்கள் வேறு எந்த நிறத்தாலும் நிறமூட்டப்பட முடியாது. நீங்கள் அந்த நிறத்தால் எவ்வளவிற்கு புனிதமாகி உள்ளீர்கள்? கல்பம் முழுவதிலும் வேறு எவருமே உங்களை போல் புனிதமாகவோ அல்லது தூய்மையாகவோ ஆக முடியாதபடி நீங்கள் மிகவும் புனிதமானவர்கள் ஆகியுள்ளீர்கள். உங்களின் தூய்மை, இறை சகவாசத்தின் நிறம், இறைவனுடன் ஒன்றிணைந்துள்ள அனுபவம் என்பவை அதி அழகானவையும் தனித்துவமானவையும் ஆகும். மற்றவர்களுக்கு ஆத்மாக்கள் தூய்மையாகினாலும் அவர்களின் சரீரங்கள் தூய்மையாகுவதில்லை. ஆனால் ஆத்மாக்களான நீங்களும் உங்களின் சரீரங்களும் தூய்மையாகும்படி நீங்கள் அதி புனிதமாகவும் தூய்மையாகவும் ஆகின்றீர்கள். சந்தோஷம், அமைதி, அன்பு, ஆனந்தம் என்பவற்றின் தாய் தூய்மை எனப்படுகிறது. எங்கு தூய்மை உள்ளதோ அதனுடன் சந்தோஷமும் அமைதியும் கூடவே இருக்கும். ஏனென்றால் தாய் எங்கே இருப்பாரோ அங்கேதான் குழந்தைகளும் இருப்பார்கள். தந்தை வந்து உங்களை அதி புனிதமாக எப்படி ஆக்குகின்றார் என்றால், கலியுகத்தின் இந்த கடைசி பிறவியிலும் உங்களால் உங்களின் விக்கிரகங்களை பார்க்க முடிகின்றது. அவை ஒழுங்குமுறையாக பூஜிக்கப்படுகின்றன. இதுவே தூய்மையின் சிறப்பியல்பு. எத்தனை மகாத்மாக்களும் மத ரீதியான ஆத்மாக்களும் எவ்வளவுதான் தூய்மையாகினாலும் அவர்களில் எவருக்கும் ஆலயங்கள் கட்டப்படுவதில்லை. வேறு எவரும் இத்தகைய ஒழுங்குமுறையுடன் பூஜிக்கப்படவில்லை. கடைசி பிறவி வரை உங்களின் விக்கிரகங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை வழங்குகின்றன. அவை குறுகிய நேரத்திற்கு அமைதி மற்றும் சந்தோஷத்தின் அனுபவத்தை வழங்குகின்றன. உங்களின் ஹோலிக்கும் உலக மக்கள் கொண்டாடும் ஹோலிக்கும் இடையில் அதிக அளவு வேறுபாடு உள்ளது. ஆம், களிப்பிற்காக நீங்களும் சிறிதளவு கொண்டாடுகின்றீர்கள். ஆயினும் நீங்கள் இறை சகவாசத்தின் நிறத்துடன் ஒன்றிணைந்த ரூபத்துடனும் உண்மையான ஹோலியை கொண்டாடுகின்றீர்கள். மக்களும் பல்வேறு வழிகளில் ஹோலியை கொண்டாடுகிறார்கள். ஹோலி என்ற வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மட்டுமே அது தெரியும். அத்துடன் நீங்கள் அதை அந்த முறையில் கொண்டாடுகின்றீர்கள். ஹோலி என்றால் ஹோலி, அதாவது எது நடந்ததோ அது நடந்துவிட்டது என்று அர்த்தம். எனவே நீங்கள் அனைவரும் பழைய வாழ்க்கை, பழைய சூழ்நிலைகள், பழைய சமஸ்காரங்கள், பழைய வீணான எண்ணங்கள் அனைத்திற்கும் கடந்தது கடந்ததாகிவிட்டது என்று கூறியுள்ளீர்கள் அல்லவா? கடந்ததை கடந்ததாக கைவிடுதல் என்றால் ஹோலி என்று அர்த்தம். எனவே நீங்கள் இதை செய்துள்ளீர்களா? அல்லது இப்பொழுது தவறுதலாக பழைய சமஸ்காரங்கள் வெளிப்படுகின்றனவா? உங்களின் பிறவி புதிய பிறவியாக இருப்பதனால் நீங்கள் அனைவரும் மரணித்து வாழ்கின்றீர்கள் தானே? வாழ்கின்றீர்களா? நீங்கள் மரணித்து வாழ்கின்றீர்களா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, இது உங்களின் புதிய பிறவி. எனவே எப்படி நீங்கள் உங்களின் பழைய பிறவியை நினைவு செய்கின்றீர்கள்? உங்களின் கடந்த பிறவி கடந்து சென்று விட்டது. கடந்த காலத்தின் விஷயங்கள், எண்ணங்கள் அல்லது சமஸ்காரங்கள் மீண்டும் வெளிப்பட்டால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அது ஹோலியை கொண்டாடுவதா? நீங்கள் அதை கடந்து செல்ல விட்டுவிடவில்லை என்பதே அதன் அர்த்தமாகும். நீங்கள் இறை சகவாசத்தால் மிக நன்றாக நிறமூட்டப்படவில்லை என்பதே அதன் அர்த்தமாகும். இறை சகவாசத்தால் நிறமூட்டப்படுவது என்றால் உங்களின் கடந்த பிறவியையும் கடந்த கால சூழ்நிலைகளையும் மறத்தல் என்று அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் மரணித்து வாழ்கின்றீர்கள் தானே? நீங்கள் பௌதீகமான ஒரு பிறவியில் இருந்து மற்றொரு பிறவியை எடுக்கும் பொழுது உங்களின் கடந்த கால பிறவி உங்களுக்கு நினைவிருக்குமா? எனவே நீங்கள் அனைவரும் இப்பொழுது உங்களின் பிராமண பிறவியை எடுத்துள்ளீர்கள். கடந்த காலத்தின் சமஸ்காரங்களை நீங்கள் தவறுதலாக உங்களின் சமஸ்காரங்கள் என கூறுகின்றீர்கள். அவை உங்களுடையவையா? அப்படியா? அவை பிராமண பிறவியின் சமஸ்காரங்களா? சில நேரங்களில் கவனக்குறைவு இருக்கும், சில நேரங்களில் ராஜரீகமான சோம்பேறித்தனம் காணப்படும். பல்வேறு வகையான சோம்பேறித்தனங்கள் உள்ளன. ஏதாவது ஒரு நேரத்தில் இதை பற்றி வகுப்பு எடுங்கள். பல வகையான சோம்பேறித்தனங்கள் உள்ளன. அவை ராஜரீகமான வடிவங்களில் வருகின்றன. எனவே உங்களின் பிராமண வாழ்க்கை என்பது ஒரு புதிய வாழ்க்கை. அதில் பழையது எதுவும் இருக்க முடியாது. எனவே இன்று நீங்கள் இங்கே ஹோலியை கொண்டாட வந்துள்ளீர்கள் அல்லவா? ஹோலி என்றால் ஹோலி என்று அர்த்தம். எனவே இன்று ஹோலியை கொண்டாடுதல் என்றால் பழைய சமஸ்காரங்களின் ஹோலியை எரித்தல் என்று அர்த்தம். இவற்றை எரித்த பின்னர் மட்டுமே உங்களால் கொண்டாட முடியும். எனவே உங்களின் ரூபம் இப்பொழுது கொண்டாடுவதற்கு உரியது. நீங்கள் பழையவை அனைத்தையும் ஏற்கனவே எரித்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் கொண்டாடுவீர்கள். நீங்கள் இறை சகவாசத்தின் நிறத்தை ரசிக்கப் போகின்றீர்கள். நீங்கள் ஒன்றிணைந்த ரூபத்தை அனுபவம் செய்ய போகின்றீர்கள். ஏன்? அதி புனிதமான தந்தை உங்களை புனிதமாகவும் தூய்மையாகவும் ஆக்குகின்ற நிறத்தால் நிறமூட்டியுள்ளார். எனவே இன்று நீங்கள் என்ன ஹோலியை கொண்டாடுகின்றீர்கள்? குறிப்பாக இன்று பழைய சமஸ்காரங்கள் எவையும் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். இதுவே ஹோலியை கொண்டாடுவதாகும். உங்களால் இதை இந்த முறையில் கொண்டாட முடிகின்றதா? அல்லது சில நேரங்களில் அவை மீண்டும் வருமா? இன்றிலிருந்து திட சங்கற்பமான எண்ணங்கள் என்ற வழிமுறையால் நான் அதை விரும்பவில்லை, ஆனால் அவை எனது சமஸ்காரங்கள் என்ற ராஜரீகமான வார்த்தைகளை முடித்து விடுங்கள். இத்தகைய ஹோலியை அனைத்து நேரத்திற்கும் கொண்டாடுகின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கின்றதா? அல்லது நீங்கள் அதை சில நேரங்களில் மட்டும் கொண்டாடுவீர்களா? இன்றிலிருந்து உங்களின் பழைய சமஸ்காரங்கள் என்று வரும்பொழுது கடந்ததை கடந்ததாக கைவிடுவீர்கள் என்றும், இது உங்களின் புதிய பிறவி என்றும், பழைய பிறவி முடிந்துவிட்டது என்றும் நீங்கள் உணர்கின்றீர்கள். நீங்களே இனிமையிலும் இனிமையான அதி அன்பிற்குரிய நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட இத்தகைய தைரியத்தை கொண்டுள்ள தந்தையின் குழந்தைகள். அப்படித்தானே? எனவே உங்களுக்கு இந்த எண்ணத்தை மட்டுமன்றி இந்த திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருப்பதற்கான தைரியம் இருக்கின்றதா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பாருங்கள், நீங்கள் அனைவரும் தைரியத்தை பேணி உள்ளீர்கள். ஓகே, சிலர் விடுபடலாம், ஆனால் நீங்கள் அனைவரும் சகப்பாடிகள் அல்லவா? நீங்கள் அனைவரும் உறுதியான சகப்பாடிகள். உங்களின் இரண்டு கைகளையும் உயர்த்துங்கள். அனைவரின் புகைப்படத்தையும் எடுங்கள். அச்சா, இரட்டை வெளிநாட்டவர்களும் தமது கைகளை உயர்த்துகிறார்கள். கடந்ததை கடந்ததாக ஆக்குவதன் மூலம் ஹோலியை கொண்டாடுவதற்காக பாப்தாதா உங்களுக்கு கோடானு கோடி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இப்பொழுது தவறுதலாக கூட உங்களின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிப்பட அனுமதிக்காதீர்கள். எனது சமஸ்காரங்கள், ராவணனின் சமஸ்காரங்களுக்கு எனது சமஸ்காரங்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். இது ஓர் அற்புதம். ராவணனின் உங்களின் எதிரி என்று அழைக்கப்படுகின்றான். உங்களின் எதிரியின் பொக்கிஷங்களை உங்களுடையவை என கூறுவது அதிசயமான ஒரு விஷயம். நீங்கள் கூறுவதை குறித்து நீங்களும் வியப்படைவீர்கள். நீங்கள் அதை தவறுதலாக கூறுகின்றீர்கள். நீங்கள் அதை கூறுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் அதை பற்றி தந்தையிடம் பேசி மன்னிப்பு கேட்கின்றீர்கள். பாபா, நாளை முதல் நான் அதை செய்ய மாட்டேன். பின்னர் நீங்கள் அதை செய்கின்றீர்கள். எனவே பாப்தாதா இப்பொழுது என்ன செய்வது? அவர் தொடர்ந்து அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா? இப்பொழுது இந்த வார்த்தைகளின் ஹோலியை எரித்து விடுங்கள். எரிப்பதிலும் பாபா உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயத்தை பற்றி கூறுவார். ஒரு கோக்கி, அதாவது இனிப்பான தடித்த சப்பாத்தி, அதை சுற்றி ஒரு நூலுடன் சமைக்கப்படுகிறது. அதை சுடும் பொழுது கோக்கி சமைக்கப்படும், ஆனால் அந்த நூல் எரிந்து விடாது. ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது என்று ஆத்மாவை பற்றி நீங்கள் கற்கும் முதல் பாடத்தின் அடையாளமே இதாகும். இந்த பண்டிகைகளையும் சமய நூல்களையும் உருவாக்கியவர்களும் தந்தையின் குழந்தைகளே. ஆனால் நீங்கள் நீண்ட காலம் பிரிந்திருந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள். அவர்களின் அற்புதம் எதிலும் குறைந்ததல்ல என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். இது ஒரு மூட்டை மாவில் ஒரு துளி உப்பை போன்றது. ஆனால் அவர்கள் அதை மிகவும் களிப்பூட்டும் முறையில் செய்துள்ளார்கள். நீங்கள் அதை பார்த்தால் அவர்கள் ஒவ்வொரு பண்டிகையின் ஞாபகார்த்தத்தையும் செய்துள்ளார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் சூட்சுமமான சில விஷயங்களுக்கு பௌதிக வடிவத்தை கொடுத்துள்ளார்கள். ஆனால் குறைந்தபட்சம் அவர்கள் ஒரு ஞாபகார்த்தத்தை உருவாக்கி உள்ளார்கள். அவர்கள் பக்தியிலும் எவ்வித குறைவும் விடவில்லை. பக்தியிலும் துவாபர கலியுகங்களில் உங்களின் விழிப்புணர்வில் சில விஷயங்கள் வைத்துள்ளார்கள். இவை அதிகபட்சம் விகாரங்களால் நிறைந்திருப்பதிலிருந்து உங்களை பாதுகாத்துள்ளன. எனவே இந்த சாதனங்கள், பண்டிகைகள், சமய நூல்கள் போன்றவற்றை உருவாக்கியவர்களுக்கு அதற்கான பலனை பாப்தாதா நிச்சயமாக வழங்குகின்றார். குறைந்தபட்சம் அவர்கள் பக்தியில் சில விஷயங்களை நினைவு செய்கிறார்கள். அதனால் குறுகிய காலத்திற்காயினும் அவர்கள் விகாரங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். எனவே நீங்கள் இன்று என்ன ஹோலியை கொண்டாடினீர்கள்? எந்த ஹோலியை நீங்கள் கொண்டாடினீர்கள்? ஹோலி, அனைவரும் ஹோலியை என்று கூறுகிறார்கள். இப்படி செய்யுங்கள், அதை அப்பால் தள்ளுங்கள். அது உறுதியாக உள்ளது அல்லவா? நீங்கள் கொண்டாடினீர்களா? கொண்டாடினீர்களா? அச்சா, அப்படியென்றால் நாளையே மாயை வருவாள். ஏனென்றால் மாயையும் தேடிக்கொண்டிருக்கின்றாள். ஆனால் நீங்கள் அவளை வரவேற்க கூடாது. இதில் மகிழ்ச்சி உள்ளதல்லவா? இந்த மகிழ்ச்சியுடன் இருங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் புனித அன்னங்கள் ஆகுவதற்காக அவர் எப்படி இந்த ஆன்மீக நிறத்தால் உங்களை நிறமூட்டுகின்றார் என பாருங்கள். புனித அன்னங்கள் வேறு பிரித்தறியும் சக்தியை கொண்ட புனித அன்னங்கள் ஆவார்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு வேலையை செய்ய வேண்டி இருந்தாலும் முதலில் ஓர் ஆசனத்தை நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். உங்களை அந்த ஆசனத்தில் நிலைநிறுத்திய பின்னர் தீர்மானியுங்கள். உங்களுக்கு அந்த ஆசனத்தை தெரியும். அது திரிகால்தரிசியாக இருக்கும் ஆசனம். அனைத்திற்கும் முதலில் உங்களை திரிகால்தரிசியாக இருக்கும் ஆசனத்தில் நிலைநிறுத்தி முக்காலங்களையும் கருத்தில் கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள். ஆனால் ஆரம்பம், மத்தியமம், இறுதி என்ற மூன்று காலங்களையும் பாருங்கள். முக்காலங்களிலும் நன்மை உள்ளதா அல்லது இழப்பு ஏற்பட்டுள்ளதா? சில குழந்தைகள் மிகவும் கெட்டிக்காரர்கள். அவர்களின் கெட்டிக்காரத்தனத்தை பற்றி பாபா உங்களுக்கு கூறட்டுமா? அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நான் அந்த முறையில் அதை செய்ய வேண்டி உள்ளது, அதனால் நான் அதை செய்தேன். நான் அதை செய்யக்கூடாது என்று உணர்கின்றேன், ஆனாலும் நான் அதை செய்துவிட்டேன். ஓகே, நீங்கள் அதை செய்துள்ளீர்கள், அதனால் நீங்கள் நிச்சயமாக அந்த செயலின் பலனை பெறுவீர்கள் அல்லவா? எனவே அந்த முறையில் கெட்டிக்காரர்கள் ஆகாதீர்கள். நீங்கள் தந்தையை மகிழ்விக்க முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் ஒரு தவற்றை செய்கின்றீர்கள். பின்னர் பாப்தாதாவிற்கு இத்தகைய விஷயங்களை கூறுகின்றீர்கள். பாபா, நீங்கள் கருணை நிறைந்தவர் அல்லவா? நீங்கள் மன்னிப்பு கடல் அல்லவா? தந்தைக்கு அவர் யார் என்பதை நீங்கள் நினைவூட்டுகின்றீர்கள். அத்துடன் நான் அதை பற்றி உங்களிடம் கூறி அதை முடித்துவிட வேண்டும் என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள் என்றும் அவரிடம் கூறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் பாபாவிற்கு அதை புரிந்துணர்வுடன் கூறி நீங்கள் அதை முடிக்க வேண்டும். பாபாவிற்கு அதை பற்றி கூறுகின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதிப்படுத்துகின்றீர்கள். ஆனால் முதலில் நீங்கள் உங்களை திட சங்கற்பம் நிறைந்த எண்ணங்களால் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அதை பற்றி பாபாவிற்கு கூற வேண்டும். பாபா, நீங்கள் இப்படி கூறினீர்கள் அல்லவா என கூறி நீங்கள் தந்தையை அதிக அளவில் சந்தோஷப்படுத்துகின்றீர்கள். நீங்கள் பாபாவிற்கு நினைவூட்டுகின்றீர்கள். நீங்கள் இப்படி கூறினீர்கள், நீங்கள் இப்படி கூறினீர்கள். நீங்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். இப்பொழுது இந்த முறையில் கெட்டிக்காரர்கள் ஆகாதீர்கள். தைரியத்தை கொண்டிருங்கள். நான் இதை செய்யவே வேண்டும், நான் அதை செய்வேன், நான் அதை செய்வேன் என்று கூறாதீர்கள். நாள் முழுவதும் நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன் என்ற பல பாடல்களை பாப்தாதா கேட்கின்றார். நான் அதை செய்வேன், நான் அவர்களுக்கு காட்டுவேன், நான் இப்படி ஆகுவேன். ஆனால் என்ன வேகத்தில்? இந்த முறையில் அதை எதிர்காலத்திற்காக விட்டுவிடுபவர்களால் தந்தையுடன் திரும்பிச் செல்ல முடியுமா? தந்தை என்றென்றும் தயாராக இருக்கின்றார், அதை தாம் செய்வோம் என கூறுபவர்கள் தயாராக இல்லை. எனவே நீங்கள் எப்படி தந்தையுடன் திரும்பி செல்வீர்கள்? எப்படி மற்றவர்கள் தந்தையுடன் திரும்பி செல்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொரு குழந்தையின் மீதும் தந்தை கோடானு கோடி மடங்கு அன்பு வைத்திருக்கின்றார். தனது குழந்தைகள் தன்னுடன் வீட்டிற்கு திரும்பி செல்லாமல் விடுவதை தந்தை விரும்புவதில்லை. நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்வதற்கான நேரம் வந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வீடு திரும்ப மாட்டீர்களா? நீங்கள் முதலில் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும், பின்னரே ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் ஒன்றாக வீட்டிற்கு திரும்ப செல்லாது விட்டால் தந்தை பிரம்மாவுடன் நீங்கள் ராஜ்யத்திற்கு செல்ல மாட்டீர்கள், பிந்தியே செல்வீர்கள். உங்களின் சத்தியம் என்ன? நீங்கள் ஒன்றாக திரும்பி செல்வீர்கள் என்பதா, அல்லது நீங்களாகவே அங்கே செல்வீர்கள் என கூறுகின்றீர்களா? நீங்கள் இதையும் எதிர்காலத்திற்காக விட்டு விடுவீர்களா? நாளை அங்கே சென்றடைவேன், பாருங்கள் பாபா, நான் நிச்சயமாக அங்கே செல்வேன். எனவே இப்பொழுது இவ்வாறு பேசுவதை முடித்து விடுங்கள். அச்சா, பாப் தாதா எங்கும் உள்ள குழந்தைகள் அனைவரையும் பார்க்கின்றார். அவர்கள் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் நிலையங்களில் அவர்கள் தொடர்ந்து பாப் தாதாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் தோழி உண்ணும் பொழுது அங்கும் அவர்கள் தோழி கொடுக்கிறார்கள். பாப்தாதா எப்படி அவர்கள் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் தங்களை நெருக்கமாக இருப்பதாகவே அனுபவம் செய்கிறார்கள் என அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். சதா தந்தைக்கு சமமானவராகவும் சம்பூர்ணமாகவும் ஆக வேண்டும் என்ற திட சங்கற்பமான எண்ணத்தை கிரகித்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் அவ்வப்போது அவர்கள் தொடர்ந்து அந்த எண்ணத்திற்கு திட சங்கற்பத்தின் சக்தியை வழங்குகிறார்கள். தூய எண்ணங்களை கிரகித்திருக்கும் இத்தகைய எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் அத்துடன் கூடவே தந்தையின் நம்பிக்கைகளை நிறைவேற்றப் போகும் நம்பிக்கை நட்சத்திரங்களாகும். அத்துடன் தாதியின் வார்த்தைகளான நான் கர்மாதீதாக வேண்டும், நான் அப்படி ஆக வேண்டும் என்பதையும், அத்துடன் மம்மா எப்பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகளான நீங்கள் எங்கே செல்ல வேண்டியிருந்தாலும் அதை இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருந்தாலும் அதை இன்றே செய்யுங்கள், அதை நாளை என்று விட்டுவிடாதீர்கள் என்பதையும், தீதியின் வார்த்தைகளான நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதையும் நினைவு செய்பவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் உங்களின் காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்க வேண்டும். இந்த ஒரு அக்கறையை மட்டும் கொண்டிருங்கள், நான் இப்பொழுது கர்மாதீதாகி வீடு திரும்ப வேண்டும். இந்த வார்த்தைகளை தமது விழிப்புணர்வில் மீண்டும் மீண்டும் கொண்டு வருகின்ற சக்திசாலி ஆத்மாக்களுக்கு, பாப்தாதாவின் புனிதமான குழந்தைகளுக்கு ஹோலிக்கான வாழ்த்துக்கள். இத்துடன் கூடவே மதுபனின் கேவாரை, அதாவது ஜிலேபி போன்றொரு இனிப்பு பெறுவதற்கு முன்னர் அனைவரும் உங்களின் வாயை திறந்து கேவாரை உண்ணுங்கள். நீங்கள் அதை உண்டீர்களா? எனவே குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவிடமிருந்து, முன்னோடி குழி ஆத்மாக்களிடமிருந்தும் அதிக அதிக அளவு கோடானு கோடி மடங்கு அன்பும் நினைவுகளும், அத்துடன் தந்தையிடம் இருந்து நமஸ்தேயும் ஆசீர்வாதம். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராகி ஆத்மாக்கள் அனைவருக்கும் அன்பையும் தூய சாதகமான உணர்வுகளையும் கொண்டிருப்பீர்களாக. உங்களை புகழ்கின்ற ஆத்மாக்களிடம் உங்களுக்கு அன்பான உணர்வுகள் இருப்பதை போன்று சிக்னல்களின் மூலமாக உங்களுக்கு கற்பித்தல்களை வழங்கும் எந்த ஓர் ஆத்மாவிற்கும் அதே அளவு அன்பை கொண்டிருங்கள். அந்த ஆத்மா உண்மையில் உங்களின் நலம் விரும்பி என்ற தூய சாதகமான உணர்வுகளை கொண்டிருங்கள். இத்தகைய ஸ்திதியே ஆத்ம உணர்வு எனப்படுகிறது. நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவராக இல்லாதுவிட்டால் நிச்சயமாக அகங்காரம் காணப்படும். அகங்காரம் கொண்ட ஒருவரால் ஒருபொழுதும் அவமதிப்பை சகித்து கொள்ள முடியாது. ஸ்லோகம்: இறை அன்பில் சதா திளைத்திருங்கள், அப்பொழுது துன்ப உலகம் மறக்கப்பட்டுவிடும். அவ்யக்த இஷாரா: உங்களின் நம்பிக்கை அஸ்திவாரத்தை உறுதியானதாக்கி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். உங்களின் கர்மம் மூத்த ஒருவரின் கையுடன் இருக்கும் பொழுது இளையவரான உங்களின் ஸ்திதி கவலையற்றதாகவும் கவலையிலிருந்து விடுபட்டதாகவும் இருக்கும். ஒவ்வொரு செயலிலும் பாப்தாதா உங்களுடன் இருக்கின்றார். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் உங்களின் கரம் அவரின் கரத்துடன் உள்ளது என்ற நம்பிக்கை குழந்தைகளான உங்களுக்கு உள்ளது. உங்களின் வாழ்க்கையை நீங்கள் அவரிடம் அர்ப்பணித்து விட்டீர்கள் என்றும் அதனால் அனைத்தும் அவரின் பொறுப்பு என்பதே இதன் அர்த்தமாகும். உங்களின் சுமைகள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு உங்களை லேசாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் சதா கவலையற்ற ஸ்திதியுடன் இருப்பீர்கள். அப்பொழுது அனைத்தும் மிக சரியாக இருக்கும். ஓம் சாந்தி.